உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெருத்தலும் நீக்கலும்
வணக்கம் அன்பர்களே, நமது பிளானட் எஃப்எம் 104.6 எஃப்எம் மக்கள் வானொலி கூடம் பன்னெடுங்காலமாக கேரிங்டன் சாலையில் உள்ள யூனிடெக் கட்டடத்தில் இயங்கி வந்தது. இவர்கள் புதிய இடத்திற்கு அண்மையில் குடியேறப்போவதால் தொகுப்பாளர் அனைவரையும் 4 வார நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே தொகுத்து அளிக்க வேண்டுமென வேண்டினார்கள். ஆகையால் இன்று முதல் அடுத்த 3 நிகழ்ச்சிகளை முன்னமே பதிவு செய்வதால் உங்களது நேயர் விருப்பத்தை நிறைவு செய்ய இயலாதென்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜோ மற்றும் கிறிஸ்டின் நிலைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கவிப்பெயரரசின் கிடைப்பதற்கு அரிய உரை தமிழுக்கு புனைப்பெயர் கம்பன். இனி இவர் தமிழில் கம்பனை ரசிப்போம், கம்பனில் ஆழ்வோம். வருக.
பெருந்திரளாக இங்கே குழுமியிருக்கும் அரும்பெரும் அறிஞர் பெருமக்களே, பெருமைமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் என்று சொன்னதும் இந்த திருச்சபை பொங்கி வழிவதை பார்த்தீர்களா? எந்தெந்த துறை இதில் இல்லை? எங்கள் கலைத்துறை, நீதித்துறை, வழக்கியல் துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, பொதுமக்கள், பெரியோர்கள், நண்பர்கள் என்று எல்லோரும் கூடியிருக்கிற இந்த சபை எனக்கு பெரியதல்ல. கம்பனை கேட்பதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரு கூரையின் கீழ் வந்து அமர்ந்திருக்கிறார்களே, இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தலைவர் அவர்களே. தலைவர்களே, கம்பனுக்கு ஒன்று கூடிய நீங்கள் காவிரிக்கு மட்டும் ஒன்று கூடியிருந்தால் இந்நேரம் கடைமடை பயிராகி இருக்கும், என் வயிறார உணவு கிடைத்திருக்கும், தமிழ்நாட்டு பஞ்சம் தீர்ந்திருக்கும். காவிரிக்கு கூடாத பெருமக்கள் கம்பனுக்கு கூடுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? காவிரி வற்றக்கூடும், கம்பன் வற்ற மாட்டார் என்று பொருள். வந்திருக்கும் பெருமக்களை எல்லாம் வணங்குகிறேன். இந்த சபை கிடைக்காத சபை, இந்த திருமன்றம் யாருக்கும் கிட்டாத பெருமன்றம். ஒரு பேச்சாளனுக்கு, ஒரு கவிஞனுக்கு, ஒரு அறிவுஜீவிக்கு இப்படி ஒரு சபை கிட்டும் என்று அவ்வளவு எளிதில் யார் நம்பிவிட முடியாது. இந்த சபையை நான் வணங்குகிறேன். நான் நேசிக்கும் பெருமக்கள் எல்லாம் இந்த மன்றத்தில். நான் நேசிக்கிற பலர் வரவில்லை என்பது உண்மையே தவிர, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், என் நேசத்துக்குரியவர்கள். என் வெற்றி தமிழர் பேரவை தோழர்கள் மதுரையிலிருந்து, கோவையிலிருந்து, திருச்சியிலிருந்து, கரூரிலிருந்து, பாண்டிச்சேரியிலிருந்து, இன்ன பிற ஊர்களிலிருந்து இந்த மாடத்திலும் கூடத்திலும் வந்து நிறைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடலூர் ஜனனி இங்கே தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த போது அந்த தமிழ்தாய் வாழ்த்து இடையீடுபட்டது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். அதை நான் தொழில்நுட்ப குறைபாடு என்று கருத மாட்டேன், தமிழுக்கு நேர்ந்திருக்கும் குறியீடு என்று கருதுகிறேன். இப்படித்தான் தமிழ் தேய்ந்து விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அழிந்துவிடும் என்ற அச்சம் இல்லை, தேய்ந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. தமிழ் தேய்ந்து விடக்கூடாது. தமிழ் என்பது மொழி அல்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் குறியீடு, இனத்தின் கருவூலம், நம்முடைய அறிவை பொதிந்து வைத்திருக்கிற களஞ்சியம். அதை நாம் இழந்துவிட முடியாது. தோழர்களே, எது இல்லை தமிழில்? எது இல்லை என்று கேட்டால் எல்லாம் உண்டு. தமிழ் சொற்கள் என்பவை சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த மொழியிலும் நீங்கள் சொற்களை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது, இலக்கியத்தை சாதாரணமாக கருதிவிட முடியாது. ஒளி வழியே மொழி, மொழி வழியே அறிவு, அறிவின் வழியே ஆற்றல், ஆற்றலின் வழியே மேன்மை, மேன்மையின் வழியே சமுதாய மேம்பாடு என்பதுதான் வழி, நெறி. இதில் மாற்றமில்லை. நம்முடைய தமிழ் கவிதைகள் நீண்ட பாரம்பரியம் கொண்டவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அந்தந்த காலத்தோடு முடித்து விட்டால் அது தமிழ் இல்லை. என்றோ பனை ஓலையில் என் பாட்டன் எழுதிய தமிழ் எனக்கு பயன்படுகிறதல்லவா, அதுதான் தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம். அது ஒரு காலத்தோடு முடிந்து விடுகிற சங்கதி அல்ல. தலைமுறையை தாண்டி தாண்டி, தொழில்நுட்பத்தை தாண்டி தாண்டி இன்னொரு தலைமுறைக்கு பயணப்படுவது. இதோ இன்னும் சற்று நேரத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலின் முதல் வாக்கு பதிவாகவிருக்கிறது. அல்லது என் நேரம் சரியாக இருந்தால் சில வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும். இப்போது இந்த நேரத்தில் ஹிலாரி என்றும் ட்ரம்ப் என்றும் இரண்டு பெருந்தலைவர்கள் மோதுகிறார்கள். ஹிலாரி மீது குற்றம் சாட்டுகிறார் ட்ரம்ப். அவர் மின்னஞ்சலை தவறாக பயன்படுத்தி விட்டார் என்கிறார். அவர் உடல்நல குறைவு உள்ளவர் என்கிறார். ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டுகிறார் ஹிலாரி. அவர் அமெரிக்க பணக்காரர்களுக்கு ஆதரவானவர் என்கிறார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் என்கிறார். இப்படி ரெண்டு பேரும் குணங்களையும் குறைகளையும் மாற்றி மாற்றி சொல்லுகிறார்கள். அமெரிக்க வாக்காளன் யாருக்கு ஓட்டு போடுவது என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அது அதோடு முடித்து விடுகிற சமயம் அல்ல. குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் அமெரிக்க வாக்காளருக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய தமிழன் உரை கொடுத்திருக்கிறான், ஒரு அளவோல் கொடுத்திருக்கிறான். நேற்று இன்று முடிகிற செய்தி அல்ல. நம்முடைய பழங்கு இலக்கியத்தை காப்பாற்றுவதே நவீன தொழில்நுட்பத்துக்கும் தமிழை கொண்டு வருவதற்குத்தான். ஸ்டேடியம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன தமிழ் என்று கேட்டார்கள். விளையாட்டரங்கம் என்று சொல்லுகிறார்கள். விளையாட்டரங்கம் என்பது நீளமானது, விளையாடுதல் விளையாட்டுக்கு மட்டும் என்று ஆகிவிடுகிறது. அந்த ஸ்டேடியம் விளையாட்டரங்கம் என்றால் அங்கு விளையாட்டு மட்டும் நிகழ்த்தலாம், இசை மொழி கூத்து வேறு ஏதும் அங்கு நிகழ்த்த முடியாது என்று பொருள் வருகிறது. ஆனால் தமிழில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு பாட்டிலிருந்து ஸ்டேடியத்துக்கு ஒரு தமிழ் சொன்னேன். மள்ளர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் மாந்த கோனை யானும் ஓர் ஆடுகள மகளே எங்கை தோடியில் இலங்குகளை நெகிழ்த்த பீடுகள் குடிசிலும் ஓர் ஆடுகள மகனே. ஆடுகளம் என்ற சொல் ஸ்டேடியத்திற்கு பொதுவாக இருந்தால் அங்கு விளையாடலாம், கலையாடலாம், மொழியாடலாம், கூத்தாடலாம், எல்லாம் ஆடலாம். ஆடுகளம் என்ற வினைத்தொகை பொதுவாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நவீன அரங்கத்திற்கு பெயர் சூட்டுகிறது. மனிதன் சொல்லால் ஆனவன், வாழ்வு சொல்லால் ஆனது, உலகு சொல்மயமானது. சொல் இல்லையேல் அறிவில்லை, சொல் இல்லையேல் அறிவை இன்னொரு தலைமுறைக்கு கிடைத்துவிட முடியாது. சொல்லால் தான் இந்த உலகம் நிலை பெறுகிறது, சொல்லால் தான் மேன்மை கிடைக்கிறது. அந்த சொல் மொழியில் பொங்கி பெறுகிற வரைக்கும் அறிவும் பொங்கி பெருகும் என்று அர்த்தம். எனவே இந்த 2000 ஆண்டு இலக்கியத்தை தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல தொலைத்துக் கொண்டிருக்கிறோமோ என்ற வேதனை என் நெஞ்சில் எழுந்த பொழுது என் காதுக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தார் வைத்தியநாதன். 125வது ஆண்டு விழா பாவேந்தருக்கு ஒரு கட்டுரை தர முடியுமா? அதுவரைக்கும் எனக்கு இந்த சிந்தனை இல்லை. வைத்தியநாதன் அவர்களே, நாளை இந்த தொடர் பேசப்பட்டால், 2000 ஆண்டு தமிழுக்கு இது ஒரு முக்கிய ஆவணம் என்று கருதப்பட்டால், அதற்கு மூல காரணம் வைத்தியநாதனே தவிர வைரமுத்து அல்ல. ஒரு கட்டுரை தர முடியுமா என்று கேட்டார். எழுதி கொடுத்தேன். நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. எழுதி முடித்த பிறகு தமிழ் அன்பர்கள் படித்து முடித்த பிறகும் எனக்கு வந்த தொலைபேசிகளும் பரவசங்களும் பாராட்டுதல்களும் உற்சாகங்களும், இப்போதுதான் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று என் ஆசிரிய பெருமக்கள் என்னை பாராட்டி சொன்னதும் கொஞ்ச நஞ்சமல்ல. அதற்கு பிறகு நானே பட்டுக்கோட்டை பற்றி நான் எழுதுகிறேன், கவியரசர் கண்ணதாசனை பற்றி எழுதுகிறேன், பாரதியாரை பற்றி எழுதுகிறேன், புதுமை புத்தனை எழுதுகிறேன், இதோ கம்பனை பற்றி எழுதுகிறேன், அடுத்து அப்பர் எழுதி முடித்திருக்கிறேன். இதற்கு அவர் தருகிற ஆதரவு கொஞ்ச நெஞ்சமல்ல தோழர்களே. இந்த கம்பன் கட்டுரையை அனுப்பிய பிறகு அவர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி விடுத்திருந்தார். அந்த குறுஞ்செய்தியில் சொல்லியிருந்தார், சில முறைகள் படித்தேன், ஒவ்வொரு முறையும் கண்ணீர் மல்க அழுதேன் என்று சொல்லியிருந்தார். நான் அவருக்கு சொல்லியிருந்தேன், மறுசெய்தி அனுப்பியிருந்தேன், குறுஞ்செய்திக்கு மறுசெய்தி, சடையப்ப வள்ளல் கம்பனுக்கு வைரக்கற்கள் வழங்கி இருக்க கூடும், வைத்தியநாதன் வைரமுத்துவுக்கு வழங்கிய கண்ணீர் துளிகளுக்கு ஈடாகுமா என்று கேட்டேன். உங்களுக்கு திராவிட இயக்கத்தோடும் இயக்கத்துக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் உண்டு, உங்களுடைய எல்லா கருத்துக்களோடும் நாங்கள் ஒத்துப்போக முடியாது, எங்களோடு நீங்கள் எப்படி முழுச ஒத்து போக முடியாதோ அதே மாதிரி உங்களோடும் முற்றும் ஒத்து போக முடியாது எங்களால், ஆனால் தமிழ் என்ற புள்ளியில் நாம் எல்லோரும் ஒன்றுபட முடியும் வைத்தியநாதன். அதைத்தான் நான் இங்கே உரத்து சொல்ல விரும்புகிறேன். தீ பரவட்டும் என்று சொன்னீர்களே பேரறிஞர் அண்ணா, கம்பனுடைய பாடல்களை தீ பரவட்டும் என்று எடுத்துக்காட்டிய பிறகுதான் தமிழர்கள் அதிகமாக கம்பனை வாசிக்க ஆரம்பித்தார்கள் என்பதுதான் உண்மை. அது ஒரு மறைமுகமான ஊக்குவித்தல். பேரறிஞர் அண்ணாவுக்கு கம்பனோடு கருத்தியல் முரண்பாடு உண்டு, கவிதையியல் முரண்பாடு இல்லவே இல்லை. அவர் கவிதையில் தோய்ந்திருக்கிறார், ஆய்ந்திருக்கிறார், கலந்திருக்கிறார், கரைந்திருக்கிறார். கம்பனை கம்பர் ஆட்ட ஆழ்வாரை விட, கம்பனை கம்பர் கழகங்களை விட அண்ணா சொன்னபோதுதான் தமிழ்நாடு கம்பனை தூய்க்க தொடங்கியது என்பது உண்மை. அவர் மனதில் கம்பனை வைத்திருந்தார் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு, 2nd உலகத் தமிழ் மாநாட்டில் கடற்கரையில் தமிழ் வளர்த்த பெருமக்களுக்கெல்லாம் சிலை வைக்கப்பட்டது. அண்ணாஸ் முன்னின்று செய்தார். கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர் உடன் இருந்தார். அப்போது அப்பருக்கு சிலை வேண்டாமா என்று கேட்டார் குன்றக்குடி அடிகளார். அப்பர், ஓ அப்பருக்கு சிலை வைக்க வேண்டுமா? குன்றக்குடி அடிகளார் கேட்கிறார், அண்ணா தடுமாறுகிறார், அப்பருக்கு சிலை இல்லை என்றால் அப்பர் தமிழ் வளர்க்கவில்லை என்று பொருளாகிவிடும். ஆனால் அப்பருக்கு சிலை வைத்தால் அது ஆன்மீகமாகிவிடும். இந்த இரண்டுக்கு மத்தியில் அண்ணா ஒரு சொல்லை பெய்கிறார். அடிகளார் அவர்களே, கடற்கரையில் சிலை வைக்கிறோமே அவர்களெல்லாம் வணக்கத்திற்கு உரியவர்கள், அப்பர் வழிபாட்டுக்கு உரியவர். வணக்கத்துக்கு உரியவர்கள் சாலையில் இருக்கலாம், வழிபாட்டுக்கு உரியவர்களை கோயிலில் தான் வைக்க வேண்டுமே தவிர சாலையில் வைக்கக்கூடாது என்று சொன்னார் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணா கம்பனுக்கும் சிலை வைத்தார் என்றால் அவர் வணக்கத்துக்கு உரியவர் என்பதை அண்ணா ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதானே பொருள், அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றுதானே பொருள், அவர் தமிழை ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதானே பொருள். எனவே கம்பனை யாரும் புறந்தள்ளி விட முடியாது. கருத்தியல் ரீதியாக கம்பனோடு உடன்பாடு கொண்டவர்கள் கூட அவன் மொழியில், லயத்தில், சந்தத்தில், அழகில், கற்பனையில், சொல்லின் பிரயோகத்தில், சொல்லாட்சியில் அவனிடம் நெருங்க முடியாது. நான் திராவிட இயக்க மாணவன் தான், தமிழுக்கு நிறம் உண்டு என்ற எனது நூலில் நான் எழுதிய முன்னுரையில் 12ஆம் நூற்றாண்டில் தமிழ் படைப்பின் உச்சமாகிய ராமாயணத்தை கம்பன் எழுதி முடிக்கிறான் என்று எழுதியிருந்தேன். இவ்வளவு தோய்ந்தவன் தான் கம்பனில் தான். எனவே கம்பனை இழந்தால் தோழர்களே, பெரும்பாதி தமிழை நான் இழந்து விடுவோம், கம்பனை இழக்க மாட்டோம், இழக்க வேண்டாம். கம்பனில் தோய்ந்தவர்கள் தோயட்டும். கம்பன் மட்டும் இல்லை என்றால் இடைக்காலத்தை விட்டு தமிழ் தாண்டி வந்திருக்குமா என்று ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. பேரறிஞர்கள் மிக்க சபையில் நான் நிற்கிறேன். எல்லோரும் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர்கள், என்னை விட கற்றவர்கள், தமிழ் இன்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள், ஆய்ந்தவர்கள், தமிழை தோய்ந்தவர்கள். என் சிற்றறிவுக்கு எட்டிய மட்டும் ஒரு கட்டுரையை நான் தயாரித்திருக்கிறேன். அரியர் பெருமக்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் இதில் பிழை இருப்பின் சுட்டிக்காட்டினால் நான் திருத்திக் கொள்வேன். அப்படி திருத்திக் கொள்வது வைரமுத்துவை திருத்துவது அல்ல, காலத்தையே திருத்துவது என்று நான் புரிந்து கொள்வேன். நன்றி. வைத்தியநாதன் அவர்களே, இந்த தினமணி விழா இப்படி ஒரு விழா நாங்கள் நினைத்திருந்தால் ஏற்பாடு செய்திருக்க முடியும். இந்த உணர்ச்சியும் பெருமையும் வந்திருக்குமா? உணர்ச்சியும் பெருமையும் கொட்டி கிடக்கிற இந்த விழாவில் இந்த கட்டுரையை வாசிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். தமிழுக்கு புனைபெயர் கம்பன். கம்பன் என்றொரு கலைத்தமிழ் தத்துவத்தை ஜவஹர்லால் நேருவிடமிருந்து தொடங்க நேர்கிறது. கண்டடைந்த இந்தியா என்ற தம் நுண்ணாய்வு நூலில் மகாகவி காளிதாசன் என்ற யுக நிகழ்வை படம் பிடிக்க போந்த பண்டிதர் கட்டுரை ஆசிரியர் என்ற நிலையில் கனிந்து கவியர் ஆகிறார். அது இது கவிதையின் வடிவத்தைப் போலவே கவிஞனின் அறிவு முதிர்ச்சியும் கவிதைக்கு இன்றியமையாதது. கவிதையின் சரளம் அபூர்வமானதன்று, அறிவு முதிர்ச்சியும் அபூர்வமானதன்று, இவை இரண்டின் சங்கமமே அபூர்வமானது. இவ்வுலகில் இவ்விரண்டின் சங்கமும் உலகம் உருவான நாளிலிருந்து 10-12 முறை ஏற்பட்டிருக்கலாம். அவற்றுள் ஒன்றுதான் காளிதாசன். ஒரு கவியனுக்கு ஒரு ஆய்வாளன், ஒரு ரசிகன், ஒரு பண்டிதன் கொடுத்திருக்கும் உயர்ந்தபட்ச மரியாதை இந்த ஒரு பாரா. கவிதையின் வடிவத்தைப் போலவே கவிஞரின் அறிவு முதிர்ச்சியும் கவிதைக்கு இன்றியமையாதது. கவிதையின் சரளம் அபூர்வமானதன்று, அறிவு முதிர்ச்சியும் அபூர்வமானதன்று, இவை இரண்டின் சங்கமே அபூர்வமானது. இவ்வுலகில் இவ்விரண்டின் சங்கமும் உலகம் உருவான நாளிலிருந்து, அடே அப்பா காளிதாசன் எங்க தூக்குறார் நேரு, உலகம் உருவான நாளிலிருந்து 10-12 முறை ஏற்பட்டிருக்கலாம். அவற்றுள் ஒன்றுதான் காளிதாசன். அந்த 10-12 யுக சங்கமங்களுள் ஒன்று 12ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சோழவானத்தின் கீழே ஒருமுறை நிகழ்ந்துள்ளது என்ற உண்மையை பண்டிதர் அறியாதது விதியின் பிழை என்று, அவர் கண்களுக்கு கம்பனை கொண்டு சேர்க்காத நம் மதியின் பிழை. மனித சிசுவை 10 மாதம்தான் ஒரு தாய் சுமக்கிறாள். ஆனால் கம்பன் என்ற மகாகவியை பல 100 ஆண்டுகள் தன் கருவில் தமிழ் தாய் தரித்திருக்கிறாள். மொழியின் சரளம் ஒரு நாளில் விளைவதன்று, பூமியின் மேலோட்டின் மீது ஒரு சென்டிமீட்டர் மண் உற்பத்தியாவதற்கு 1000 ஆண்டுகள் ஆவதை போல சரளம் வடிவதற்கு ஒரு மொழி 1000 ஆண்டுகள் பதவுற்றிருக்க வேண்டும். மொழியின் சரளம் ஒரு நாளில் விளைவதன்று. புவியின் மேலோட்டின் மீது 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தியாவதற்கு 1000 ஆண்டுகள் ஆவதை போல சரளம் வடிவதற்கு ஒரு மொழி 1000 ஆண்டுகள் பதமுற்றிருக்க வேண்டும். தொங்கு சபையற்ற அகவல் யாப்பால் கட்டமைக்கப்பட்ட சங்க இலக்கியம் தமிழுக்கு ஓர் இழுமன் ஓசை வழங்கியிருந்தது. அறங்கூறும் ஆணை மொழியை திருக்குறள் தமிழுக்கு தந்திருந்தது. காப்பிய பெருவடிவத்திற்கு இளங்கோவடிகள் மொழியை பழக்கியிருந்தார். காவிய அலகுகளையும் அழகுகளையும் திருத்தக்க தேவர் வரையறை செய்திருந்தார். இறை நம்பிக்கையற்ற அன்பருக்கும் ஓதும்போது என்புருக்கும் தேவார திருப்பதிகங்கள் தமிழை குழைய வைத்திருந்தன. ஆழ்வார்கள் பாடி பரவிய பரவச பாசுரங்கள் மொழிக்கு ஒரு சௌந்தரிய ஒய்யாரம் தந்திருந்தன. இல்லாதன பெறுவதற்கும் சொல்லாதன சொல்வதற்கும் தமிழ் தகித்து கிடந்தது. பெரும்பகை புறங்கண்டு வெற்றிகளையெல்லாம் வீட்டுக்குள் குவித்து வைத்து கலையோடும் மொழியோடும் வாழ்வை துய்க்க சோழ நாட்டு தமிழ் சமூகம் தன்னை சமைத்திருந்தது. இந்த கால அலைவழியில்தான் முன்னோர்கள் பதப்படுத்திய மொழி சரளத்தோடும் போர் சமூகம் தந்த அறிவு முதிர்ச்சியோடும் கவித்துவம் புரிய வருகிறான் கம்பன். தன் அறிவென்ற பெரும்பொருளை இறக்கி வைக்க இந்த பச்சை போன பனை ஓலை பத்தாதென்று வானம் என்ற அகந்த திரைச்சியலை கிழித்து உலகத்து வண்ணமெல்லாம் பிழிந்து கிண்ணம் நிரப்பி பேரண்டத்தின் பேருண்மைகளை தமிழ் தூரிகை கொண்டு வரைய துணிகிறான் வரகவி. நீர்க்குமிழ்தான் வாழ்வு என்று நம்பப்பட்டது. அதற்குள் அது நிகழ்த்தி போகும் நிறப்பிரிகை சொன்னவன் கம்பன். மனித வாழ்வு மரணத்தில் முடியும் சிறுமை உடைத்து என்று நம்பப்பட்டது. ஆனால் மறிக்கும் வாழ்வின் மறிக்காத பெருமைகளை சொல்லி சென்றவன் கம்பன். மொழி என்பது கருத்துக்களை ஒன்று கூட்டும் ஒளிச்சண்டை என்றே நம்பப்பட்டது. இல்லை, அது ஒரு பண்பாட்டின் இசைக்கூட்டம் என்று உணர்ந்தோறியவன் கம்பன். மக்கள் தேவர் நரகர் உயர்தனை மற்றுயிர் உள்ளவும் அல்லவும் அகிரிணை என்று நம்பப்பட்டது. உயர்தனையில் உள்ள அகிரிணை சிறுமைகளையும் அகிரிணையில் உள்ள உயர்தனை பெருமைகளையும் கண்டு தெளிந்து கலை செய்தவன் கம்பன். மக்கள் தேவர் நரகர் உயர்தனை மற்றுயிர் உள்ளவும் அல்லவும் அகிரிணை என்று நம்பப்பட்டது. ஆனால் உயர்தனையில் உள்ள அகிரிணை சிறுமைகளையும் அகிரிணையில் உள்ள உயர்தனை பெருமைகளையும் கண்டு தெளிந்து கலை செய்தவன் கம்பன். போர் வெற்றிதான் புகழின் கல்வெட்டு என்று நம்பப்பட்டது. இல்லை, யாருடன் பகை கொள்ளலன் என்றவின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று எதிர்வினையாற்றியவன் கம்பன். காளிதாசன் போன்றதொரு யுக நிகழ்வுதான் கம்பனும் என்பதை கண்டு தெளிய இருவரும் கவிகளையும் உரழ்ந்து பார்ப்பதே உத்தமம். விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகிய உயிர் தொகுதிகளோடு மனித குலத்துக்குரிய மரபு தொடர்ச்சியை விஞ்ஞானிகள் உணர்த்துவதற்கு முன்பே விளங்க உணர்ந்தவர்கள் கவிஞர்கள். இது உண்மை. சந்திரபோஸ் கண்டுபிடிச்சது நேத்து. ஆனால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் மனிதர்களுக்குமான மரபு தொடர்ச்சியை கவிஞர்கள் தான் முதலில் கண்டறிந்தார்கள். கனவு காண்பவன் கவிஞன், அதை கண்டடைபவனே விஞ்ஞானி. காதலை கொண்டாடுவதற்கு இரு மகா கவிகளும் இரு பறவைகளை துணை கலைக்கிறார்கள். காளிதாசன் துணை கழைப்பது குயிலை, கம்பன் துணை கழைப்பது மயிலை. சிவபெருமான் மீது மனந்தோய்ந்த பார்வதியாளுக்கு நாணம் என்னும் மெய்ப்பாடு நிகழ்கிறது. ஆயினும் தன் காதலை தானே மொழியாமல் தோழியிடம் சொல்லி அனுப்புகிறாள். குமார சம்பவத்தின் 8ஆம் சருக்கத்தில் காளிதாசன் இதை எழுதுகிறான். ரொம்ப நுட்பமான விஷயம். காளிதாசன் எவ்வளவு மகா கவிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருக்கேன். மிக நுட்பமான விஷயம். ஏ பார்வதி, உனக்குத்தான் காதல் வந்து விட்டதே, சிவபெருமான் உனக்கு ஒன்றும் அந்நியன் இல்லையே, போய் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே, தோழியிடம் என் தோசூது சொல்லி விடுகிறாய். அது கெடுகிறான் காளிதாசன். நாணம் என்னும் மெய்ப்பாடு போதாதா, தோழியை ஏன் தூது விடுக்கிறாள்? என்னதான் வசந்தத்தின் வருகையை மாந்தடிர்கள் உணர்த்தினாலும் மாங்குயிலின் துணையோடுதானே மாமரம் பேசுகிறது. அப்பா அதே அப்பா, என்னதான் வசந்தத்தின் வருகையை மாந்தடிகள் உணர்த்தினாலும் மாங்குயிலின் துணையோடுதானே மாமரம் பேசுகிறது, கற்றதும் நெஞ்சு கழிகொண்டாடுகிறது. நீங்கள் கைதட்டீங்களே, நான் படிச்சுட்டு நெத்தியில ஐயோ ஐயோ அலர்றேன். ஐயோ, யாரு வேடிக்கை பார்த்து விடக் கூடாது என்று வெட்கப்பட்டேன். கற்றதும் நெஞ்சு கழிகொண்டாடுகிறது, உன் கைகளை கொடு காளிதாசா, முத்தவிட வேண்டும் என்று மூச்சு முட்டுகிறது. பாலகாண்டத்தின் அம்மாளுக்கு வருவோம். பாலகாண்டத்தின் நாட்டுப்படலத்தில் காதல் கொண்டாடும் கம்பனோ மயிலை துணை கிழைக்கிறான். அவன் குயிலை, இவன் மயிலை. பெண்ணை மயிலோடு படிமப்படுத்துவது கவிதை மரபு. ஆனால் கம்பன் அதை நிறுவுகிற நேர்த்தியோ நிகரற்றது. அந்த பெண்கள் மயில்களை போன்றவர்கள். எந்த அளவுக்கெனில் ஆண் மயில்கள் எல்லாம் தங்கள் பேடை மயில்கள் என்று கொண்டு அந்த பெண்களை பின்தொடர்ந்து போகும் அளவுக்கு. இடங்கொள் சாயல் கண்டு இளையர் சிந்தை போல் வடங்கொள் புன்முலை மடந்தை மாறுடன் தொடர்ந்து போவன தோகை மஞ்சைகள். இது கம்பசித்திரம். பெண்கள் பின்னால் பயல்கள் தொடர்வது பால் ஒழுக்கம், மயில்கள் தொடர்வது பால் மயக்கம். காளிதாசன் ஒரு பறவையை மனித காதலுக்கு துணையாக வைக்கிறான், கம்பனோ ஒரு பறவையை மனித காதலுக்கு இணையாக வைக்கிறான். இவ்விரண்டு படிமங்களையும் ஒப்பிட்டு பார்த்து காளிதாசனை முத்தமிட கைகளை கேட்ட நான், நெஞ்சு நிலம்பட நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்க, உன் கால்கள் எங்கே கம்பா என்று கசிந்து கேட்கிறேன். காளிதாசா, உன் கையை கொடு, முத்தமிட வேண்டும். கம்பா, உன் காலை கொடு, நான் விழுந்து வணங்க வேண்டும் என்று கேட்கிறேன். ராமனை கொண்டாட கடுகளவு பக்தி இருந்தாலே போதும், ஆனால் கம்பனை கொண்டாட உலகியல், உளவியல், தமிழியல், அழகியல், ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காணும் கலையியல், அழியும் மனித கூட்டத்தின் அழியாத அறவியல் ஆகிய அனைத்தும் கூடி பெற்ற கொள்ளையறிவு வேண்டும். கம்பனை ஒருத்தர் ரசிக்கிறானா, இவ்வளவு அறிவு இருக்குன்னு அர்த்தம். ரசிக்கலேனா, வேள்விப்படலத்தில் விஸ்வாமித்திர முனிவனின் ஆசிரமத்தை கண்ணை இமை காப்பது போல் காவல் காக்கிறார்கள் ராமலக்குவர் இருவரும். கம்மன் எழுதுறார், விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையர் காத்தனர். இது கம்பனின் கவியாடல். இதில் சொற்களின் மேற்பரப்பில் மட்டுமே ஓர்க்கு குறும்பொருள் மட்டுமே கிட்டும், சொற்களின் வேறு வழியே ஆழஞ்செல்வோர்க்கு மட்டுமே அரும்பொருள் கிட்டும். செய்ய துய்ப்பை திராட்சா பாகம், கதலி பாகம், நாரிகேள பாகம் என்று மூவகையாய் பகுக்கிறது வடமொழி மரபு. திராட்சா பாகம் என்பது திராட்சை பழம் போல வாயிலிட்டு முயற்சி ஏதுமின்றி முற்றும் சுவைப்பது, அதாவது பயின்றதும் பொருள் துலந்தும் செய்யும். கதலி பாகம் என்பது வாழைப்பழம், சிறு முயற்சியால் உரித்ததும் உண்ணச் சுவை தருவது, அதாவது சற்றே முயல பொருள் விளங்கும் செய்யுள். நாரிகேள பாகம் என்பது தெங்கம்பழம், அதாவது தேங்காய், சொல்லின் நார் உரித்து அதன் ஓடு கடந்து உட்கூடு புக தெங்கம்பழம் என்னும் தின்பண்டமாகிய வெண்பண்டம் தோன்றுவது. உறுதியான பொருளுக்கு கீழே உறுதிப்பொருள் பயப்பது, அதாவது சொற்களை குடைந்து குடைந்து அதன் மையப்பொருள் அடைந்தால் செழும்பொருள் காட்டும் செய்யுள். மேற்குறித்த கம்பனின் செய்யுளை நாரிகேள பாகம் என்று கொள்ளலாம். ராமர் லக்குவர் இருவரும் கண்ணை இமை காப்பது போல் வேள்வி காத்தல் என்பது தேங்காயின் மேற்பொருளாகிய நாற்பொருள். மேலிமை பெரிதாகையால் அது ராமன் என்பதும், கீழிமை சிறிதாகையால் அது லக்குவர் என்பதும் உரிக்க துலங்கும் ஓட்டுப்பொருள். நுட்பமா கலை என்ன ஆழ்ந்த கலை! கண்ணை இமை காப்பது போல் காத்தார்கள். மேலிமை பெரிது ராமன், கீழமை சிறிது இலக்குவன், ரெண்டு பேரும் காத்தார்கள். இனிமேல்தான் உள்ளது ஓடு கடந்த உட்பொருள். இப்பதான் வெண்பண்டமாகிய தின்பண்டம் தரப்போற. மேலிமை அசைவுடையது, கீழிமை அசைவற்றது. கீழ் இமையாகிய இலக்குவன் வேள்விக்குடி வாசலில் அசையாது நின்று காக்கிறான். மேலிமையாகிய ராமனோ அசைதலாகிய தொழிற்பட்டு ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வருகிறான். மேலிமைக்கு இறங்கி வந்து கீழிமை சீதையை தொடுதல் போல ஒவ்வொரு சுற்றிலும் ராமன் லக்குவனை தொட்டு விழிப்புறுத்தி விடைப்படுகிறான். இதுதான் ஓட்டுக்குள்ளிருக்கும் பாட்டு பொருள். இப்படி உட்புடைவோருக்கெல்லாம் உருபொருளும் விரிபொருளும் உரைப்பதுதான் கம்பனின் படைப்பு விடைப்பு. தமிழ் தவத்தில் பிறந்த மொழி. ஆனால் தமிழன் தவக்குறைவுடையவன். ஹோமர், வெர்ஜில், தாந்தே, மில்டன், ஷேக்ஸ்பியர் என்ற உலகத் தெளிகை பெற்ற புகழை கூட அல்ல, வால்மீகி, காளிதாசர், வியாசர் போன்ற உள்ளூர் கவிகள் பெற்ற புகழை கூட எங்கள் பெருங்கவி கம்பன் பெற்றானில்லை. வலிக்குது. இந்த உலகக் கவிகள் யாவருக்கும் இலக்கிய செய்தரத்தில் கம்பன் இழைத்தவன் இல்லை. மானுட உறுதி பொருள் உரைத்த உயரத்தில் எவருக்கும் குறைந்தவன் இல்லை. கம்பனையும் ஷேக்ஸ்பியரையும் ஓர் ஒப்பீட்டுக்கு உள்ளாக்குவோம். ஓர் உள்ளத்தை அறத்துக்கு வெளியே ஆற்றுப்படுத்தி அல்வினைக்கு தூண்டுதல் என்ற ஒரே உள்ளடக்கத்தில் கவிகள் இருவரும் கலை செய்திருக்கிறார்கள். கணவன் மனதை திரிக்கிறாள் நாக்பத் சீமாட்டி, கையேயி மனதை திரிக்கிறாள் மந்தரை மூதாட்டி. இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாக்குறேன். ரெண்டுமே திரிக்கிற செயல். ஒரு நல்லுள்ளத்தை திரித்து அல்வினைக்கு ஆற்றுப்படுத்தும் செயல். நாக்பத் மூதாட்டி என்ன செய்தாள்? தன் கணவன் மனதை திரித்தாள். மந்தரை மூதாட்டி என்ன செய்தாள்? கைகேயி மனதை திரித்தாள். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் எங்க ஆளா அவங்க ஆளாங்கிறது. இவ்விரு கலைப்பாடுகளையும் உரண்டு பார்த்தால் உண்மை துலங்கும். ஸ்காட்லாந்து அரசன் டங்கன், அவன் தளபதி நாக்பத் தன் கணவனை அரசனாக்க டங்கனை கொலை செய்ய தூண்டுகிறாள் நாக்பத் சீமாட்டி. கொலை கருத்துக்களை வளர்க்கும் பூதங்களே, என் பெண்மையை திரித்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை கழிவெறும் கொடுமையால் என்னை நிரப்புங்கள். கொலைக்கு துணை போகும் சக்திகளே, என் கொங்கையில் புகுந்து முளைப்பாலை பித்தமாய் திரித்து உங்கள் வண்கண்மையும் துணை கொண்டு என் தீவினைக்கு ஏவல் புரியுங்கள் என்று கொலைக்கு துணை போக தன்னை முதலில் தயாரிக்கிறாள் மாக்பத் சீபாட்டி. பிறகு கணவனை வம்புக்கு கொம்பு சிறுகிறாள். ஊசலாட்டம் அச்சத்தின் அறிகுறி. உமது துணிச்சலுக்கு முடிந்த அளவு முறுக்கேற்ற வேண்டும். துணிச்சல் எதை பண்ணும்? கொலைவெறியை தூண்டுகிற போது துணிச்சலுக்கு முடிந்த அளவு முறுக்கேற்ற வேண்டும். தொங்கி கிடக்க கூடாது. உடம்பும் நரம்பும் தொங்கி கிடந்தால் செயலில்லை. ரெண்டும் அப்படி நிக்கணும். உமது துணிச்சலுக்கு முடிந்த அளவு முறுக்கேற்ற வேண்டும். நேர்மை வேடம் பூண்டு காலத்தை ஏமாற்ற வேண்டும். மாசற்ற பூவாய் காட்சி தர வேண்டும். அதனடியில் உரையும் பாம்பாய் செயல்பட வேண்டும். பொய் நெஞ்சம் காட்டிக் கொடுப்பதை பொய்முகத்தால் மறைக்க வேண்டும். நாக்பத்தின் மனதை மாற்றுவதற்கு அவன் மனைவி செய்யும் வாதம் இவ்வளவுதான். பாருங்க, நாக்பத் மனது ஏற்கனவே ஆசையால் காய்ந்து போன விறகு. அதை பற்ற வைப்பது எளிது. ஆனால் கைகேயி மனது வாழைத்தண்டு. அதை பற்ற வைப்பது அரிது. கம்பனிடம் கடன் நெருப்பு வாங்கி பற்ற வைக்கிறாள் மந்தரை. நீ வீழ்ந்தாய், கோசலை வாழ்ந்தாள். இனி நீயும் நீ மைந்தனும் மானமிழந்து துயர்படலாம். நான் மாற்றாளின் தாதியர்க்கு அடிமை செய்யேன். வேலைக்காரியே வேலை செய்யாத இடம். இந்த பெண்கள் மனசுல நீங்க வந்து கொஞ்சம் உங்க நாத்தனார் கட்டின புடவ மாதிரி இல்லையேன்னு சொல்லி பாரு. அவ்வளவுதான். அது மட்டும் அவ்வளவுதான். அதுவும் அவ்வளவுதான். அது வேணும் வேண்டாம். என்ன உளவியல் பாருங்க. நீயும் நின் மைந்தனும் மானமிழந்து துயர்படலாம். நான் மாற்றாளின் தாதியர்க்கு அடிமை செய்யேன். மூத்தவன் இருக்க ஒரு லாஜிக்கை உடைக்கிறான். மூத்தவன் இருக்க இளையவன் அரசு பெற ஆகாது எனில், வயதில் மூத்தவனாகிய தசரதன் இருக்க அவனினும் இளையனாகிய ராமன் மட்டும் எப்படி அரசு பெறலாம்? இனி கோசலை தரும் பொருளல்லால் உனக்கும் உன் மகனுக்கும் வேறு உரிமை ஏது? நின்னை தேடி வந்து இறப்பவர்க்கு கோசலையிடம்தான் இறந்து தருவாயோ? அன்று இல்லை என்று நாணுவாயோ? விம்மி விம்மி செத்துழிவாயோ? தசரதனுக்கு அஞ்சித்தான் ராமனின் மாமன் உன் தந்தையை அழியாது உள்ளான். இனி உன் தந்தைக்கு வாழ் உண்டோ? பிறந்த வீட்டு பெருமை, பிறந்த வீட்டுக்கு ஒரு தீங்குன்னா எந்த பெண்ணுக்கும் கொலை நெடுக்கும். அதை வைக்கிற பாருங்க. தசரதனுக்கு அஞ்சித்தான் ராமனின் மாமன் உன் தந்தையை அழியாது உள்ளான். இனி உன் தந்தைக்கு வாழ் உண்டோ? ராமன் முடிசூடினால் பிற்காலத்து அரசுரிமை அவன் மைந்தற்கோ தம்பி இலக்கவனுக்கோ சென்று சேருமன்றி உன் மகன் பரதனை ஒருபோதும் சேராது. இவையும் இன்ன பிறவும் பேசி பேசி வாழைத்தண்டை எரியூட்டுகிறாள் மாகுடிய மந்தரை. மண்ணின் அரசியல், பெண்ணின் உளவியல், மாறும் உலகியல், மாறாத பொருளியல், உறுத்தும் உறவியல், உடையும் அறவியல் என்ற அனைத்து தத்துவங்களையும் ஒரே படலத்தில் உள்ளடைத்து தர்க்கவயலால் கையேயி தகர்த்தெறிகிறான் கம்பன். இந்த இரண்டு மனமாற்றங்களையும் நிகழ்த்திய கவிகளை ஒரே உரைகளில் வைத்து உரசி பார்த்தால் ஷேக்ஸ்பியரிடம் கம்பர் மிக்கார் என்பது புலப்படும். கம்பர் மிக்கார் என்பதை ஷேக்ஸ்பியர் அன்பர் சிலர் ஒப்பாராயினும் ஷேக்ஸ்பியரோடு கம்பர் ஒப்பார் என்பதை ஒப்புவர். இந்த இரண்டு மனமாற்றங்களையும் நிகழ்த்திய கவிகளை ஒரே உரைகளில் வைத்து உரசி பார்த்தால் ஷேக்ஸ்பியரினும் கம்பர் மிக்கார் என்பது புலப்படும். கம்பர் மிக்கார் என்பதை ஷேக்ஸ்பியர் அன்பர் சிலர் ஒப்பாராயினும் ஷேக்ஸ்பியரோடு கம்பர் ஒப்பார் என்பதை ஒப்புவர். வால்மீகியோடு கம்பனை உராய்ந்து ஒப்பிடுவது தவிர்க்க இயலாதது மற்றும் அது ஒரு காவிய தேவையாகவும் கருதப்படுகிறது. வால்மீகியின் முதல் நூலிலிருந்து மரபு பிறழாத விகற்பங்கள் செய்ததுதான் கம்பனின் பண்பாட்டு விடுவியத்திற்கு நிலைத்த சான்றாய் நிற்கிறது. வாலி என்ற ஒற்றை பாத்திரத்தை இருவரும் கவிகளும் இருவேறு உயரத்தில் இருத்துகிறார்கள். ராமனின் வாளியை நெஞ்சில் தாங்கிய வாலியின் வாய்மொழியை இரு கவிகளும் இருவேறு நிலைகளில் எழுத்துகிறார்கள். வால்மீகியின் வாலி தன்னை முன்னிலைப்படுத்தியே பேசுகிறான், சுடுசரம் விட்டவன் மீது சுடுமொழி வீசுகிறான். வால்மீகியின் வாலி பேசுறத பாருங்க, ராமனை பார்த்து மனுஷனாவே மதிக்கல, அது காட்டு விராண்டிகளினுடைய ஒரு மொழியிலே பேசுறான் வாலி. நீயா அரச குலத்தவன், பூக்களால் மூடப்பட்ட பால்கிணறு நீ, தபசி வேடத்தில் பாவி நீ, என்னை கொல்ல ஏது காரணம்? என் தோலை முனிவர்கள் அணியார், மாந்தோலைத்தான் முனிவர்கள் அணிவார்கள், குரங்கின் தோலை முனிவர்கள் அணிவதில்லை. வால்மீகர் வாலி சொல்றான், என் தோலை முனிவர்கள் அணியார், உன் போன்ற தபசிகள் என் மாமிசம் புசியார், என்னை ஏன் பயனற்ற வழியில் பலிகொண்டாய், மனைவியை கவர்ந்தவன் மீது காட்டாத வீரத்தை நிரபராதியாகிய என் மீது ஏன் ஏவினாய், மனைவியை கவர்ந்தவன் மீது காட்டாத வீரத்தை நிரபராதியாகிய இனமின் மீது ஏன் ஏவினாய், கண்ணுக்கு தெரியாத கரமொன்றால் கொல்லப்படுகிறேன். உறங்கிக் கொண்டிருந்தவனை பாம்பு தீண்டிவிட்டது. உயிர் வாதையை முன்னிலைப்படுத்தியே வால்மீகியின் வாதம் நிகழ அறத்திற்கு நேர்ந்த பழி குறித்தே கம்பனின் வாதம் கவலை உறுகிறது. ராமா அறம் திரம்பினாய், அவன் வருத்தமல்லாம், அவன் வருத்தமல்லா, ராமன் மறைந்து நின்று அம்பெய்து விட்டான், அவன் மீது பழி அல்ல, என்னை கொலை செய்ய பார்த்தாய், கொலை உண்டு விட்டேன், என் மீது துயரம், என் துயரம் நீயா என்பதல்ல, ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருப்பது அறம், அறம் திரம்பினாய் ராமா, அறம் திரம்பினாய், உனக்கேன் பழி தேடிக்கொண்டாய், என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா. அந்த அப்பாங்கிற ஒரு சொல்லுல அடடட அப்பா. கொன்றவனை பார்த்து வாலி கேட்கிறான், என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா. நாட்டில் ஒரு புதுமை செய்ய அடிக்கிறாம்பா, இது வால்மீகி இல்லைங்க, எந்த ராமாயணத்தில் இல்லைங்க, இது சொல்றான் ராமா. நாட்டில் ஒரு புதுமை செய்தாய், உன் அரசை உன் தம்பிக்கு ஈந்தாய், காட்டில் ஒரு புதுமை செய்தாய், என் அரசை என் தம்பிக்கு ஈந்தாய், ரெண்டுமே தப்புங்கிறான். உன் அரசை விட்டு விட்டு வந்து ஓன் தப்பு, என் அரசை பிடுங்கியதும் ஓன் தப்பு, ரெண்டு தப்பு பண்ணிருக்க. நாட்டில் ஒரு புதுமை செய்தாய், உன் அரசை உன் தம்பிக்கு ஈந்தாய், காட்டில் ஒரு புதுமை செய்தாய், என் அரசை என் தம்பிக்கு ஈந்தாய் என்றெல்லாம் கசிந்துருகும் கம்பன் வாலி இறுதியில் ராமனால் வீழ்த்தப்பட்ட அறத்தை தன் துய்ய மதியால் தூக்கி நிறுத்துகிறான். கம்பன் ஹைலைட் தான் நடக்கிறதுதான். ஆதியை சனகன் பெற்ற அன்னத்தை, அமிழில் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. உண்மையில தப்பு இல்லப்பா, நீ திகைச்சு போயிட்ட, உன்னுடைய உயிருக்குயிரான பார்க்கடல் கடகையில் அமிர்தத்தோடு வந்த சீதையை பிரிந்த பிறகு உன் மனம் உன் வசத்தில் இல்லை, நீ மதிமயங்கி போனாய். இதான் இந்த பாட்டு. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை, அமிழின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை என்று கொன்றவனுக்காக கொல்லப்பட்டவன் கருணை மொழி காட்டுகிறான். நீ மனமறிந்து செய்யவில்லை ராமா, மனைவியை பிரிந்த திகைப்பால் மனச்சிறைவுக்கு ஆளாகிவிட்டாய் என்று ராமனை மன்னிக்கும் காரணத்தை வாலியே கற்பிக்கிறான். திகைத்தல் என்ற சொல்லுக்கு பிரமித்தல், மயங்கள் என்று பொருள் காட்டுகிறது கதிரைவேர் பிள்ளையின் தமிழ் மொழி அகராதி. சீதையை பிரிந்த ராமன் திகைத்து விட்டான், அதாவது மதிமயங்கி விட்டான். மதிமயக்கத்தில் ஒருவன் செய்யும் பிழை குற்றமாகாது. நான் சட்டத்தை தமிழில் முடிவிருக்கிற துறையில் இருந்தவன், அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஜஸ்டிஸ் பாலாஜன் கீழே வேலை பார்த்தேன். சிஆர்பிசி கொஞ்சம் மொழிபெயர்த்திருக்கேன், ஐபிசி கொஞ்சம் மொழிபெயர்த்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம், முழுமை இல்லை. எனக்கு அப்போ ஞாபகம் வந்தது, மதிமயக்கத்தில் ஒருவன் செய்கிற பிழை குற்றமாகாதுன்னு ஐபிசியில இருக்கே எது? சகோதரி நளினி அம்மாவுக்கு போன் பண்ணேன், மதிமயக்கத்தில் ஒருவன் செய்கிற பிழை குற்றமாகாதுன்னு நான் மொழிபெயர்த்திருக்கேன், செக்ஷன் தெரியல. நீங்க தான் தினந்தோறும் செக்ஷன் இருக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. ஒரு மணி நேரத்தில் 84 பிரிவுன்னு போன் பண்ணாங்க, ஒரு மணி நேரத்துல. இப்படிப்பட்ட அருமையான கட்டுரைகளில் ஒரு தகவல் பிழை கூட வந்துவிடக் கூடாது என்பதில் நான் தவம் புரிந்து நிற்கிறேன். 1860 வகுக்கப்பெற்ற இந்திய தண்டனை சட்டத்தின் 84 பிரிவு பின்வருமாறு பேசுகிறது. மனத்திரிவின் காரணமாக தாம் செய்யும் செயலின் தன்மையையோ, அது பிழையானதா சட்டத்துக்கு புறம்பானதா என்பதையோ அறிந்து கொள்ள இயலாமல் ஒருவர் செய்யும் செயல் எதுவும் குற்றமாகாது. உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் ஐயா அஸ்வன் வந்திருக்கிறார், என் அன்பு நண்பர் நீதியரசர் பாட்சா வந்திருக்கிறார். உங்களுக்கு முன்னால் உங்கள் சட்டத்தை நான் மேற்கோள் காட்டுகிற போது தவறு இருந்தால் என்னை தண்டிக்க வேண்டுகிறேன். மனத்திரிவின் காரணமாக தாம் செய்யும் செயலின் தன்மையையோ, அது பிழையானதா சட்டத்துக்கு புறம்பானதா என்பதையோ அறிந்து கொள்ள இயலாமல் ஒருவர் செய்யும் செயல் எதுவும் குற்றமாகாது. இந்திய தண்டனை சட்டம் எழுதப்படுவதற்கு சற்றொப்ப 700 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்படாத சட்டத்தை ஒரு கவியன் இயற்றியிருக்கிறான். சட்டத்தின் மீது அறத்தின் ஆதிக்கத்தை நிறுவியிருக்கிறான். கொல்லப்பட்டவனே குற்றவாளியின் தண்டனையை தவிர்த்துவிட்டு மறித்திருக்கிறான். கொல்லப்பட்டவனே குற்றவாளியின் தண்டனையை தவிர்த்து விட்டு மறித்திருக்கிறான். வேறு எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம் கம்பன் நடந்திருக்கு, நான் கண்டுபிடிச்ச விஷயம். வைத்தியநாதன் சார், அதுக்கு கைதட்டீங்களே, இந்த வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? கவிஞனாகிய மனிதன் கடவுளை காப்பாற்றிய காரியம் கம்பனில் சம்பவித்திருக்கிறது. கடவுளாகிய மனிதன் கடவுளை காப்பாற்றிய காரியம் கம்பனில் சம்பவித்திருக்கிறது. கம்பனால் மொழிப்பெருக்கம் கண்டது தமிழ். எழுத்தில் கழிந்த வினைகளையும் நாவில் தொலைந்த பெயர்களையும் துலக்கி புதுக்கி எதுகையில் இருத்தி புலங்கா சொற்களுக்கும் புத்துயிர் தந்தான் கம்பன். பிறமொழி கலப்பு ஒரு மொழியின் பெயர் சொற்களை சிதைக்கும் அளவுக்கு வினை சொற்களை சிதைக்க வையலாது. இந்த கருத்தறிய முன்னெடுக்கணும். என் வணக்கத்துக்குரிய அவ்வை வந்திருக்கிறார், அரியர் ராஜேந்திரன் வந்திருக்கிறார், முன்னாள் துணைவேந்தர் திருவாசன் வந்திருக்கிறார், என் ஆசிரியர் பெருமகன் முன்னாள் துணைவேந்தர் காப்பு அரவணன் வந்திருக்கிறார், தமிழ் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த கருத்தை சரிதானா என்று நீங்கள் எனக்கு அறிவூட்ட வேண்டும். ஒரு மொழியின் பெயர் சொற்களை சிதைக்கும் அளவுக்கு வினை சொற்களை சிதைக்க வையலாது. பன்மொழி படையெடுப்புக்கு பிறகும் தமிழ் வீழ்ந்து விடாமல் நிலைக்க காரணம் அது வினை சொற்களின் வேர்களில் இருப்பதுதான். அந்த வினை சொற்களை மலைச்சரமாய் அள்ளி எறிந்தவன் கம்பன். ராமன் முடிசூடும் சேதி சொன்ன மந்தரைக்கு மாலை ஒன்றை பரிசளிக்கிறாள் கைகேயி. அதனால் சிரமுற்ற மந்தரையை சித்தரிக்கும் கம்பனின் கவியொன்று காட்டும் வினைச்சொற்களின் வெறியாட்டத்தை. தெளித்தனல், உறப்பினல், சிறுகன் தீயுக விழித்தனல், வயதனல், வெயில் உயிர்த்தனல், அழித்தனல், அழுதனல், அம்பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே. தெளித்தல், உறப்பல், விழித்தல், வயதல், உயிர்த்தல், அழித்தல், அழுதல், குளித்தல் என்று நான்கடி பாடலில் கம்பன் 8 விடைகள் செய்கிறான். வரிகள் 4, விடைகள் 8. நினைச்சு பார்க்க, நாங்களே எங்க இருக்கிறோம்? துளிகள் நாங்கள்லாம் கடல். தெளித்தனல், உறப்பிதழ், சிறுகன் தீயுக விழித்தனல், வயதல், வயதுயிர்த்தனல், அழித்தனல், அழுதனல், அம்பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தை அக்கொடிய கூணியே. இதையெல்லாம் விட்டு விட்டு தமிழன் எப்படி வாழ முடிகிறது? ராவணன் என்ற மகாபாத்திரத்தை எதிர்வினையாளன் என்று புரியாமல் எதிர் நாயகன் என்று வணைந்ததில் வரையினை எடுத்து அவன் தோள்களைப் போலவே கம்பனும் உயர்ந்து பறந்து விரிந்து போகிறான். ராவணன் என்ற மகாபாத்திரத்தை எதிர்வினையாளன் என்று புனையாமல் எதிர் நாயகன் என்று வணைந்ததில் வரையினை எடுத்து அவன் தோள்களைப் போலவே கம்பனும் உயர்ந்து பறந்து விரிந்து போகிறான். ஒரு படைப்பின் நிலைபேறு என்பது யாது? என் கட்டுரையின் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு படைப்பின் நிலைபேறு என்பது யாது? சௌந்தரிய உபாசனை புரிவதும், அழகியலை அள்ளி பூசுவதும், சந்திர சூரிய சாறு பருகத் தருவதும், மொழித்திறம் காட்டுவதும், கவித்திறன் நாட்டுவதும், வாழ்வின் போக்கில் வாழ்வை பதிவு செய்வதும், விரி என்ற பேரியாற்றில் வாழ்வு ஒரு குமிழி என்று நிலையாமையை நிலைப்படுத்துவதும், கடைசியில் வாழ்வை கடவுளுக்கு பலியிட்டு கரைவதும் ஒரு படைப்பின் நிறைவேற்றுக்கு போதுமானவை அல்ல. இந்த புவிக்கோள் மீது தோன்றி இருக்கும் தோன்றவிருக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அறம் தான் ஒரு கலைப்படைப்புக்கு நிறைவேறு தருகிறது. இந்த புவிக்கோள் மீது தோன்றி இருக்கும் தோன்றவிருக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அறம் தான் ஒரு கலைப்படைப்புக்கு நிறைவேறு தருகிறது. உடலும் உடல் சார்ந்த பொருள்களும் மனமும் மனம் சார்ந்த உலகமும் என்று இருகூறா இயன்ற மனித வாழ்வை உடலும் உடல் சார்ந்த பொருள்களும் மனமும் மனம் சார்ந்த உலகமும் என்று இருகூறா இயங்கும் மனித வாழ்வை அங்கிங்கு அலைய விடாமல் அறம் என்ற முறையடித்து கட்டி வைத்தவன் கம்பன். அந்த அறத்தின் மீதுதான் நிலை பெறுகிறது கம்பகாவியம். கம்பனின் ராமகாதை மதத்தையோ கதாநாயகனையோ காப்பாற்ற பிறந்தது அன்று, அது அறம் காக்கவே பிறந்தது. அண்மை காலமாய் ஒரு குரல் வடக்கிலிருந்து கேட்கிறது, ராமன் உள்ளவரை இந்து மதம் இருக்கும், எனவே ராமனை காப்பாற்றுங்கள். இந்து மதம் உள்ளவரை ராமன் இருப்பான், எனவே இந்து மதத்தை காப்பாற்றுங்கள். தெற்கிலிருந்து இந்த மியூசிக் அகாடமி அரங்கத்திலிருந்து ஒரு மாற்றுக்குரல் கேட்கிறது, தமிழ் உள்ளவரை கம்பன் இருப்பான், எனவே தமிழை காப்பாற்றுங்கள். கம்பன் உள்ளவரை தமிழ் இருக்கும், எனவே கம்பனை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
நல்ல பொழுதையெல்லாம் தூண்டி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூண்டி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் பெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் பெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போர் புறத்தை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்.